அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்ததுல இருந்தே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏற்றவாறு பல்வேறு வகையான தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. இப்போ வந்து இந்த தடுப்பூசிகள்லாம் எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த நோயிலேருந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதுக்காக தான் தடுப்பூசி போடுறாங்க. தடுப்பூசி மூலமாக தொண்டை அலர்ஜி, நிமோனியா, போலியோ போன்ற பல்வேறு வகையான நோய்களை குணப்படுத்த பிறந்த குழந்தை முதல் வயதானவர்கள் வரை பல தடுப்பூசிகள் போடப்படும். இந்த தடுப்பூசிகளுடைய வகைகளையும் எந்தெந்த மாதிரியான வயதில் என்னென்ன மாதிரியான தடுப்பூசிகள் போட வேண்டும் என்பதை குறித்தும் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி குழந்தைகள் மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி அரவிந்தன் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மருத்துவத்துறையில தடுப்பூசி அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய தடுப்பூசி வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு தேசிய தடுப்பூசிக்கு அப்படின்னு ஒரு தடுப்பூசி தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். இன்றைய தினத்துல மருத்துவர் ஐயா அவர்களை நேர்காணல் செய்ய எடுக்கிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க ஐயா.
வணக்கம், என்னோட பெயர் டாக்டர் ஜி அரவிந்தன். நான் வந்து தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரியில உதவி பேராசிரியரா குழந்தைகள் நல டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஒரு கடந்த 10 வருடமா தஞ்சையில குழந்தைகள் நல மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன்.
ஐயா, இப்ப தடுப்பூசி அப்படின்னா என்ன? இன்னைக்கு நிறைய நம்ம பத்திரிகைகளை பார்த்துட்டு இருப்போம், தடுப்பூசி தடுப்பூசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தடுப்பூசி அப்படின்னா என்ன? இந்த தடுப்பூசி போடுறது குறித்து பொதுமக்கள்கிட்ட இன்னைக்கு எத்தகைய ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
உண்மையிலே ஒரு முதல் கேள்வியே அருமையான கேள்வி. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்தடுத்த கேள்விகளுக்கான விடையும் அவங்கள ஈஸியா அவங்களோட ஆள் மனசுக்கு போய் சேரும். பேர்லயே இருக்கு, தடுப்பு ஊசி. எதை தடுக்குதுன்னா ஒரு நோயை தடுக்குது இந்த ஊசி. எந்த நோயை தடுக்குதுன்னா, நம்ம எந்த நோய்க்காக ஊசியை எடுத்துக்கொள்கிறோமோ அந்த நோயை தடுக்குது. சரி, தடுக்கிறதுனா என்ன? அது வராம பாத்துக்குமா, இல்ல முற்றிலுமே அது நம்ம அந்த நோய் நம்ம நம்மளை அன்றாகமே பாத்துக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் முதல் கேள்வி. பொதுவாக தடுப்பூசியிலே நிறைய வகையான ஊசிகள் இருக்கு. ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு ஒரு ஊசி போடுவோம். சில தடுப்பூசிகள் அந்த நோயை நம்மளிடம் அண்ட விடாமையா செய்துவிடும். சில தடுப்பூசிகள் நோய் வந்தாலும் அதன் அறிகுறிகளை அதிகமாக்காமல் பார்த்துக்கொள்ளும். ஸோ தடுப்பூசினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக நம்மளுக்கு இயற்கையா ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்புக்கு அது ஒரு வைரஸ்னாலே இருக்கலாம், ஒரு பாக்டீரியாலாம் இருக்கலாம். நம்ம ஒரு கிருமி வந்து நம்மளை தாக்குதல் நடத்துதுல, அதை நம்ம இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதாவது நோய் தொற்று ஆர் கிருமி தொற்று அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை வந்து தொற்றுது. அந்த நோய் தொற்று வந்து வியாதியாக இல்லை ஒரு இல்னஸ் டிசீஸ் அதான் மாறுறது தான் நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் இந்த நோய் கிருமி தொற்று வந்து பெருகி மாறும். அதை தடுக்கிறது தான் தடுப்பூசியோட வேலை. அதாவது நம்மளை இன்ஃபெக்ஷன் வராமே பார்த்துக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபெக்ஷன் வரும், ஆனால் அந்த இன்ஃபெக்ஷனால வர நோயை நம்மளோட உடம்புலேருந்து பாதுகாத்துக்கொள்ளும். தடுப்பூசின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக நமக்கு ஒரு நோய் வருது, ஒரு கிருமி தொற்று வருது அப்படின்னா, நம்ம உடம்பு அதற்கான எதிரணுக்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு ஒரு ஒரு கிருமி வரும்போதும் இந்த கிருமிக்கான தற்காப்பு எதிரணுக்கள் என்ன என்று நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி, அதை எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம்ல, அதை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இயற்கையா ஒரு நோய் வந்துட்டு போச்சுன்னா அடுத்த வாட்டி அதே ஒரு கிருமி வருதுன்னா அந்த குறிப்பிட்ட அந்த எதிரணுக்கள் போய் அந்த கிருமியை போய் நியூட்ரலைஸ் பண்ணி அது நம்ம நோய் அதிகமாக நம்ம உடம்புக்கு வராமல் பார்த்துக்கொள்ளும். இதே தான் நம்ம தடுப்பூசி மூலமா பண்றோம். அப்படி என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு ஒரு நோய் உண்டாக்கும் கிருமியை அதோட வீரியத்தன்மையை எடுத்து விட்டு, அப்படி இல்லாட்டியும் அந்த கிருமியை கொன்று விட்டு, அதாவது ஒரு லைவ் வேக்சின் சொல்லுவோம், அதாவது அந்த கிருமி உயிரோட இருக்கும் ஆனால் அந்த கிருமியோட வீரியத்தன்மையை எடுத்து விடுகிறது, அதாவது லைவ் அட்டானிவேட்டட் வேக்சின் சொல்லுவோம். இன்னொன்று வந்து கில்டு வேக்சின் சொல்லுவோம். அந்த கிருமியை கொன்று நம்ம உடம்புக்கு அனுப்புவோம், ரெண்டு விதமாகவும் அனுப்புவோம். ஸோ அப்படி அனுப்புறப்ப என்ன ஆகும், நம்ம உடம்பு வந்து ஒரு கிருமி வரதா புரிஞ்சுக்கும். அந்த நேரத்தில் அந்த கிருமிக்கு உண்டான நோய் தடுப்பு எதிரணுக்களை அதிகமாக உருவாக்கி வைத்துக் கொள்ளும். ஆனால் நம்ம இப்போ வந்து வெறும் அந்த நம்மளால் உருவாக்கப்பட்ட அந்த கிருமி, அதாவது ஒன்று அந்த வீரியத்தன்மை இல்லாத கிருமி, இல்லைன்னா அந்த செத்து போன கிருமி தான் நம்ம அனுப்புறோம். அப்படி அனுப்புறப்போ நம்ம உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணி எதிரணுக்களை உருவாக்கி வச்சுக்குது. இன்கேஸ் ஒரு ஒரு மாசம் கழிச்சோ இல்ல ஒரு வருடம் கழிச்சோ இல்ல ரெண்டு வருடம் கழிச்சோ உண்மையான கிருமி அதே கிருமி நம்ம உடம்புக்குள்ள புகும் பொழுது ஆல்ரெடி நம்ம உடம்பு வந்து இதற்கான எதிரணுக்களை அதாவது ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம் அதை உருவாக்கி வச்சிருக்கா அது போய் அது தாக்கிடும். ஸோ நம்ம உடம்பு வந்து அந்த டிசீஸ் வராம பார்த்துக்கும். இதுதான் இதோட பேசிக். தடுப்பூசினா என்னன்னா ஒரு நோய் நம்மளை அண்ட விடாமல் பார்த்து கொள்வது தான் தடுப்பூசி. தடுப்பூசியில இரண்டு வகை இருக்கு. நான் சொன்ன மாதிரி லைவாக கொடுக்கறது லைவ் வேக்சின், அதை சாகடிச்சு கொடுக்கறதுங்கிறது கில்டு வேக்சின். இதுதான் தடுப்பூசி.
ஐயா இப்ப 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இப்ப குழந்தைகள் அப்படின்னா போலியோ உட்பட என்னென்ன தடுப்பூசிகள்லாம் போடும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தொடர்ச்சியா அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அவசியமான தடுப்பூசிகள்லாம் என்னென்ன, அந்த தடுப்பூசிகள்ல எந்த வயதுக்குள்ள சரியா போட்டா அந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கேள்வியும் விரிவான கேள்வி என்பதால் இதுக்கான பதிலும் விரிவாக தான் இருக்கும். இந்த கேள்வியில ஒரு முக்கியமான வார்த்தை நீங்க அன்பர் கேட்டது என்னவென்றால் இதுல முக்கியமான அவசியமான அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஆனா ஒரு மருத்துவரை பொறுத்தவரையிலையும் எந்தெந்த ஊசிகள் எல்லாம் அப்ரூவ்ட் ஆகி குழந்தைகளுக்கு இல்லை பெரியவர்களுக்கு என்று அப்ரூவ்ட், அதாவது இதெல்லாம் ஆல்ரெடி ட்ரையல்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த ஊசியெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட எந்தெந்த ஊசிகள் எல்லாம் இருக்கோ தடுப்பூசிகள் அவை அனைத்துமே அவசியமான ஊசியாகவே தான் நம்ம கருதணும். ஆனா இதுல ரெண்டு விஷயம் வந்து மாறுபாடு இருக்கு நம்மளோட புரிதல்ல. அதை நான் கேள்விக்கான பதில் கடைசியில சொல்லும் போது அதை இணைத்து சொல்றேன். இப்ப சார் சொன்ன மாதிரி 14 வயதுக்கு கீழே உள்ள தடுப்பூசிகளின் அட்டவணை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா அதை வந்து 10 வயசு கீழே நம்ம எடுத்துக்கலாம் சுருக்கமா. அதுல ரெண்டு அட்டவணை இருக்கும். ஒன்னு வந்து தேசிய அட்டவணை, அதாவது நேஷனல் இம்யூனைசேஷன் ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட நாட்டில் தேசிய அட்டவணை, அதாவது அரசாங்கத்தால் வைத்திருக்கும் ஒரு அட்டவணை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதாவது குழந்தைகள் நலம் சார்ந்த ஒரு அமைப்பு, குழந்தை மருத்துவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதில் நிறைய விஞ்ஞானிகள் குழந்தைகள் நல மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆய்வு நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த அமைப்பு அதாவது யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சர்வதேச ஆர் இல்லை ஒரு ஐஏபி நம்ம இந்த அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அட்டவணைன்னு வச்சுக்கலாம். ரெண்டு அட்டவணை இருக்கும். இந்த ரெண்டு அட்டவணைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய வேக்சின் எல்லாம் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அரசாங்கத்தில் அட்டவணை உள்ள அட்டவணையிலிருந்து அதிகமாக சில வேக்சின் வெளியில் இந்த அட்டவணையில் இருக்கும். நான் சொல்கிறேன் இந்த ஐஏபி இல்லைன்னா இந்த யூனிவர்சல் அட்டவணையில். இப்போ நம்ம அரசாங்கத்தில் உள்ள அட்டவணைக்கு வருவோம். 10 வயசு கீழே என்னென்னலாம் வேக்சின் போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பிறந்த உடனே போடும் ஒரு பிசிஜி வேக்சின். அதாவது பிசிஜி வேக்சின் வந்து எல்லாம் அம்மா ஊசின்னு சொல்லுவோம். அது அம்மா ஊசின்னு கிடையாது, அது தோல் ஊசின்னு சொல்லுவோம். தோல் என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு தலைமை மாதிரி வருது, அதனால தோல் ஊசின்னு சொல்லுவோம். அது வந்து பிசிஜி எதுக்காக போடுகிறோம்னா ஒரு காச நோய், 5 வயதுக்கு கீழ் ஒரு குழந்தைக்கு காச நோய் வராமல் பார்த்துக்கிறதுக்காக. 5 வயதுக்கு கீழ் தான், 5 வயதுக்கு மேல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து பிசிஜின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு ஓரல் போலியோ வேக்சின், அதாவது வாய் வழியாக கொடுக்குற போலியோ வேக்சின். அது வந்து ஒரு உயிருள்ள ஒரு வேக்சின், அதாவது லைவ் வேக்சின் சொல்லுவோம். அப்புறம் மஞ்சக்காமாலை பி, இது நல்லா நோட் பண்ணிங்க. மஞ்சக்காமாலையில 5 வகையான மஞ்சக்காமாலைகள் கிருமி இருக்கு, ABCDE. ஸோ இந்த 5ல பிறந்த உடனே போடுற அந்த மஞ்சக்காமலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, ஹெப்படைட்டிஸ் பி என்று சொல்லுவோம். அந்த ஹெப்படைட்டிஸ் பியை தான் பின்னும் ஒரு குழந்தைக்கு 1.5 வயது வரைக்குமே நம்ம கொடுக்க போறோம். இந்த மஞ்சக்காமலையில வெறும் பி வைரஸை தான் நம்ம வந்து தேசிய அட்டவணையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிறந்த உடனே அது பின்பு 6வது வாரம், அதாவது 6 வீக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, 1.5 மாசம்னு சொல்லிக்கலாம், 45வது நாள்னு சொல்லிக்கலாம். 6வது வாரம் இல்லை 1.5 மாசம் இல்லை 45வது நாள் எல்லாமே அந்த ஒரே நாளில் தான் குறிக்குது. அதில் என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் சொல்கிறது இப்போ எல்லாமே தேசிய அட்டவணையில் ஜிஹெச்ல போடுற ஊசி தானே சொல்லிக்கிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா டிபிடி, ஹெச்ஐபி, ஹெப்படைட்டிஸ் பி அலாங் வித் ஓபிவி. ஸோ இல்லை இதில் எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிபிடி 3 ஆயிடுச்சா, அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி 4 ஆச்சா, ஹெச்ஐபிங்கிறது ஒரு மூளைக்காய்ச்சல், ஹெச் இன்ஃப்ளூயன்ஸா, பி காஞ்சிகேட், அதாவது அது ஒரு பாக்டீரியான்னு சொல்லுவோம், அது ஒரு 5 ஆயிடுச்சா, அப்புறம் போலியோ 1 6 ஆயிடுச்சா, அது இல்லாம ரோட்டா வைரஸ், அதாவது ரோட்டா வைரஸ்ங்கிற வைரஸ் கிருமியால குழந்தைக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கை கம்மிப்படுற ஒரு ஊசி, அது ஊசின்னு சொல்ல முடியாது மருந்து, அது வந்து வாய் வழியை தான் கொடுப்போம், அது 6 ஆச்சா. 7வதாக நியூமோனியா, அதாவது நியூமோனியா காஞ்சிகேட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம், பிசிவி. அந்த நிமோனியா வேக்சின், அதாவது நம்ம ஸ்ட்ரெப்டோகாக்கை நிமோனியாங்கிற ஒரு கிருமி மூளை காய்ச்சலையும் ஏற்படுத்தும், குழந்தைகளுக்கு நுரையீரலில் தொற்று ஏற்படுத்தி நிமோனியாவும் அதை ஏற்படுத்தும், அது அதிலிருந்து பாதுகாக்கிறது. ஆக ஏழு வியாதிக்கான இந்த ஊசியை வந்து அந்த 45வது நாளில் கொடுப்போம். அந்த ஏழு வியாதிக்கான ஊசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐந்தும் கலந்தது ஒரு ஊசி, அப்புறம் ஒரு இன்னொரு தொடையில ஒரு ஊசி, வாய்வழியாக ஒரு மருந்து, அப்புறம் கையில் போலியோ. இப்போ வந்து போலியோ வந்து நான் வந்து ஊசியா போடுறாங்கன்னு சொல்றேன். நான் வந்து பிறந்த உடனே போட்டது வந்து வாய்வழியா கொடுக்குற சொட்டு மருந்து, ஆனால் கையில போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஃபார்ம் ஆஃப் போலியோ வைரஸ், அதாவது ஐபிவின்னு சொல்லுவோம். அந்த ஐபிவி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கில்டு வேக்சின். ஸோ இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி போலியோவிலிருந்து விடுபட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைவ் வேக்சினை வெளியேற்றி விட்டு நம்மளோட ஸ்கெடியூல்ல அந்த கில்டு இன்ஜெக்ஷன் ஃபார்ம், அந்த இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல உள்ள போலியோ வைரஸ் வேக்சின் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம போலியோலேருந்து விடுபட்டாலும் ஏன் இன்னும் நம்ம போலியோ போட்டுட்டு இருக்கோம்னா, நம்ம அண்டை நாடுகளில் இன்னும் போலியோ தொற்று இருக்கும் காரணத்தினால் அதை நம்ம அங்கே அவங்கள்ட்டேந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக இன்னும் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம ஊரில் உள்ள குழந்தைகளுக்கு. ஸோ அந்த அதில் தமிழில் நான் சொல்லிடுறேன், டிபிடினா என்னன்னா ரணஜன்னி கக்குவான் இருமல், அதாவது டெட்டனஸ்ன்னு சொல்லுவீங்க, கக்குவான் இருமல் தொண்டை அடைப்பான்னு சொல்லுவீங்களே, அந்த மூணும் தான் டிபிடி. அது இல்லாமல் மஞ்சள் காமாலை பி, அதான் சொல்லிட்டேன், மஞ்சள் காமாலை, மூளை காய்ச்சல் ஹெச்ஐடிங்கிறது மூளை காய்ச்சல், போலியோ வைரஸ், ரோட்டா வைரஸ் அந்த வயிற்றுப்போக்கு கிருமிக்காக உள்ள ஒரு இது, அப்புறம் நிமோனியா கிருமி, இது எல்லாமே இந்த 6வது வாரம் அதாவது 45வது நாளில் கொடுக்குற ஊசி. இந்த ஊசியை தான் அடுத்தது தவணையாக 10வது வாரம் அதாவது 2.5 மாதம், அப்புறம் 3வது தவணையாக அதுலேருந்து 4 வாரம் கடித்து, அதாவது 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம், இந்த 3 தவணைகள் வரும். ஸோ பிறந்த உடனே போடுறது சொல்லிட்டேன், அடுத்து 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம் போடுறதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9வது to 10வது மாதம், குழந்தை பிறந்ததுலேருந்து 9வது to 10வது மாதம் நம்ம நேஷனல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல், அதாவது நம்மளோட தேசிய அட்டவணையில் வர வேக்சின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர். எம்ஆர்னா என்னன்னா மீசில்ஸ் ரூபல்லா, அதாவது தட்டம்மை மணல் வாரியம்மைன்னு சொல்லுவாங்க, அதாவது புளி புளி புளியாக வருது. இந்த தட்டம்மை ஊசியும் மணல் வாரியம்மை ஊசியும் சேர்த்து அதோடு சேர்த்து ஜேஇ அப்படின்ட்டு ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ், அதாவது அது ஒரு வைரஸ் கிருமி, அது நம்ம இந்த டெங்கு வைரஸ் காஸ் பண்ணுற அதே அந்த கொசுவினால வர வர ஒரு வைரஸ் கிருமி, அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மூளையை போய் பாதித்து மூளை காய்ச்சலை உண்டாக்கும், ஜேஇன்னு சொல்லுவோம். அந்த மூளை காய்ச்சல் வந்துட்டா குழந்தைய காப்பாற்றுகிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதுக்காக தான் அதுக்கு வேக்சினே போடுறாங்க, அது வராமல் நம்மளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எம்ஆர் ஜேஇ அப்படின்னு நம்ம அந்த 9வதுலேருந்து 10வது மாதத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு நம்ம வேக்சின் கொடுப்போம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஜிஹெச், அதாவது நம்ம நேஷனல் அட்டவணையில் பார்த்தீங்கன்னா அடுத்தது 1.5 வயது, அதாவது 18வது மாதத்தில் பூஸ்டர் டோசஸ், இப்போ நம்ம இதுவரைக்கும் போட்டுறதுக்கான பூஸ்டர் டோசஸை திருப்பியும் போடுவாங்க. எதுக்கெல்லாம் பூஸ்டர், ஃபர்ஸ்ட் பூஸ்டர்னு சொல்லுவோம், அந்த எதுக்கெல்லாம் பூஸ்டர்ஸ் போடுறாங்கன்னா டி பி டி, அதாவது ரணஜன்னி கக்குவால் நிருமல் அந்த தொண்டை அடைப்பான் அந்த மூணுக்கும் உள்ள பூஸ்டர், அதோட சேர்த்து மூளை காய்ச்சல் ஹெச்ஐபி மூளை காய்ச்சலுக்கான பூஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் மீசில்ஸ்க்கும் ரூபல்லாக்கும் உள்ள பூஸ்டர், அப்புறம் ஜேஇஓட செகண்ட் டோஸ், அதாவது ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸோட செகண்ட் டோஸ். இதுதான் வந்து தேசிய அட்டவணையில் 1.5 வயதில் உள்ள வேக்சின், அதோட சேர்த்து போலியோவும் போட்டுருவோம். இப்போ அடுத்தது 1.5 வயதை விட்டுவிட்டா நேஷனல் அட்டவணையில் அடுத்தது எப்போ ஊசி வரும் தவணைன்னு பார்த்தீங்கன்னா 5 வயதில் தான் வரும். 5 வயதில் 2வது பூஸ்டர், அந்த 2வது பூஸ்டர் எதுக்கு போடுகிறோம் என்று பார்த்தால் அதே டிபிடி டிப்திரியா பெர்டூசிஸ் டெட்டனஸ், அதுக்கான பூஸ்டரை போடுவாங்க, அதுக்கப்புறம் போலியோ வைரஸ் வேக்சின் கொடுப்பாங்க, அவ்வளோதான் 5 வயதில். திருப்பியும் 10வது வயதில் தேசிய அட்டவணையில் வெறும் இந்த டிப்திரியாவுக்கும் டெட்டனஸ்க்கும் உள்ள வேக்சின் மட்டும் 2வது பூஸ்டராக வரும். இதுதான் தேசிய அட்டவணை. அப்படி பார்த்தீங்கன்னா தேசிய அட்டவணையில் எந்தெந்த வியாதிக்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிப்திரியா பெர்டூசிஸ் டெட்டனஸ் போலியோ ரோட்டா வைரஸ் வேக்சின் மூளை காய்ச்சல் மஞ்சள் காமாலை பி அப்புறம் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ், இதை தவிர வேற எதுக்காவது அங்கே வேக்சின் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீசல்ஸ் ரூபல்ல அதையும் விட்டுட்டேன், அது அதை தவிர வேற எதுக்குமே அந்த ஜிஹெச்ல ஆர் நேஷனல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல்ல வேக்சின்ஸ் கிடையாது. இப்போ நான் நம்ம ஐஏபி ஸ்கெடியூல் ஆர் யூனிவர்சல் ஸ்கெடியூல் சொல்றேன், 10 வயசுக்கு கீழே பத்து வயசுக்கு கீழே நான் சொன்ன மாதிரி அந்த பிறந்த குழந்தைக்கு அப்புறம் 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம், 10வது மாதம் எல்லாம் இது எல்லாம் இருக்கு. இது எல்லாம் அதுலேயும் இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா 6வது மாதத்தில் பிறந்த குழந்தை பிறந்ததிலிருந்து 6வது மாதத்தில் 6 மாதம் முடிந்தவுடன் டைஃபாய்டுக்கான வேக்சின் உண்டு. ஆனால் டைஃபாய்டுக்கான வேக்சின் அந்த தேசிய அட்டவணையில் கிடையாது. உங்களுக்கே தெரியும் டைஃபாய்டு நம்ம ஊர்ல நிறைய இன்னமும் இருக்கிறது தான். அது டைஃபாய்டு கிருமிங்கிறது எதுல பரவுற கிருமி? ஒரு நீரிலையும் உணவுலையும், அதாவது ஒரு டிராப்லெட் டிசீஸ், அதாவது ஃபீகோ ஓரல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மலம் கலந்த தண்ணீரை பருகுவதாலோ இல்லை ஒரு கண்டாமினேட்டட் வாட்டர்னால உருவான ஒரு உணவை உட்கொள்வதாலோ ஏற்படும் கிருமி. நம்ம நாட்டில் இன்னமும் ஒரு 2-3% ஆஃப் ஃபீக்கல் மேட்டர் தான் நம்மளோட எல்லா குடிநீர்லையும் இருக்குங்கிறது ஆய்வே கூறுது. அப்படிங்கிறப்போ அதிக அளவில் பரவக்கூடிய கிருமிகளில் இந்த டைஃபாய்டும் ஒன்று. அதனால தான் 6வது மாதமே குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்ட போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதமே நம்ம டைஃபாய்டுக்கான வேக்சினையும் கொடுத்துட்றோம். அது வந்து ஒரே ஒரு வேக்சின் தான், டைஃபாய்ட் கான்ஜுகேட் வேக்சின். அதை வந்து TCVன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ஊசி போதும், வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு டைஃபாய்டு வராமல் பார்த்துக்கும், அப்படியே வந்தாலும் அதிக வீரியமாக வராமல் அது பார்த்துக்கொள்ளும். அடுத்தது 6வது மாதம் முடிந்தவுடன் போட வேண்டிய வேக்சின் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வேக்சின் சொல்லுவோம். அது வந்து ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. அது 6வது முதல் 7வது மாதத்தில் போடக்கூடிய ஒரு வேக்சின். அது வந்து காமனாக அதிகமாக சளி பிடிக்காமல் அந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஃப்ளூன்னு சொல்லுவோம்ல, அந்த ஃப்ளூ வைரஸினால் நுரையீரல் தொற்று அதிகமாக வராமல் அந்த குழந்தையை பாதுகாத்து கொள்ளும். அப்புறமா பார்த்தீங்கன்னா 9வது மாதத்தில் நம்ம இங்கே MR தான் போட்டாங்க அந்த நேஷனல் ஸ்கெடியூலில். ஆனால் நம்மளோட இந்த ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா MMR, அது என்ன நடுவில் ஒரு எம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மீசில்ஸ் ரூபாலாவை தவிர மம்ஸுக்கும் சேர்த்தே வேக்சின் இருக்கும் வெளியில். ஆனால் கவர்மெண்ட்ல அந்த மம்ஸ் வேக்சின் இப்போதைக்கு இல்லை. மம்ஸ்னா என்னன்னா தாடமை. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கடந்த ஒரு 6 மாதத்துல தாடமை அதிகமாக நம்ம நம்ம ஸ்டேட்ல ஒரு ஸ்கூல் கோயிங் குழந்தைங்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மம்ஸ், அந்த மம்ஸுக்கு இங்கே வெளியில வேக்சின் சேர்த்தே தான் போடுவாங்க 9வது மாதம். அப்புறம் அது அடுத்தது 1.5 மாசத்துல அவங்க இதுல என்னென்ன வேக்சின் எல்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டோம். அது வெளியில என்ன வேக்சின்ஸ் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1.5 வயதுலேருந்து 1.5 வயதுக்குள்ள அந்த DPT, ஹெப்படைட்டிஸ் அதெல்லாம் தாண்டி 1 வயதுக்கு மேல மஞ்ச காமாலை ஏ வேக்சின் போடுவாங்க ஃபர்ஸ்ட் 1 வயசானோடனே. அது என்ன மஞ்ச காமாலை ஏ? நான் சொன்ன மாதிரி 5 வகையான மஞ்ச காமல் கிருமி இருக்குன்னு சொல்லிட்டேன். அதில் ஹெப்படைட்டிஸ் பி மட்டும்தான் இந்த GH ஸ்கெடியூல்ல போடப்படுகிறது. மஞ்சக்காமலை ஏ என்பது அதிகமாக நம்ம நாட்டில் பரவக்கூடிய மஞ்சக்காமலைகளில் எது அதிகம் என்று பார்த்தால் மஞ்சக்காமலை ஏ தான். டைஃபாய்டு கிருமி எப்படி தண்ணீரிலும் உணவிலும் பரவுதோ அதே மாதிரிதான் மஞ்சக்காமலை ஏயும் தண்ணீரிலும் உணவிலும் பரவும் ஒரு கிருமி. அதனால தான் அது அதிகமாக பாதிப்படைகிறாங்க நிறைய பேர். ஆனால் மஞ்சக்காமலை பி அப்படி கிடையாது. அது வந்து ஒரு செக்ஷுவல் ரூட் இல்லைன்னா பிளட் பான், ஒரு HIV மாதிரி. அது அனைத்து குழந்தைகளுக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது ஹெப்படைட்டிஸ் பி. ஆனால் ஹெப்படைட்டிஸ் ஏ தான் அதிகமாக பரவுற ஒரு மஞ்சக்காமலை. ஆனால் அதற்கு அந்த நேஷனல் ஸ்கெடியூலில் கிடையாது, நம்ம வெளியில தான் போட்டுக்கணும். அடுத்தது அதில் போடாத வேக்சின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1.5 to 1.5 வயசுக்குள்ளே போடுறதுக்கு என்ன வேக்சின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ், அதாவது வேரிசெல்லா, தமிழில் வந்து சின்னம்மை அப்படின்னு சொல்லுவோம். சின்னம்மைங்கிறது கொப்பளம் கொப்பளமாக வருதுல நம்ம உடம்புல, சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். வேரிசெல்லா சோஸ்டர்ங்கிற ஒரு கிருமி, வைரஸ் கிருமியால் வருது. அதுக்கான வேக்சின் முதல் டோஸ் ஆஃப் வேக்சின் வந்து எப்போ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா 15வது மாதம், அதாவது 1.5 வயசுலேயே கொடுத்துருவோம். இதுவும் GH அட்டவணையில் வராத ஒரு வேக்சினாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அட்டவணையில் வராத வேக்சின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1.5 வயசுக்குள்ள மெனிஞ்சோ காக்கல். இதுவும் ஒரு வகையான மெனிஞ்சோ காக்கல்ங்கிறது ஒரு பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோகாக்கை மெனிஞ்சைட்டிஸ். அதாவது இந்த மெனிஞ்சைட்டிஸ்ங்கிறது என்னன்னா மூளையை போய் பாதிக்கிறது. மூளை காய்ச்சல் அதிகமாக பரவக்கூடிய ஒரு மூளை காய்ச்சல், நம்ம மற்றதெல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் இந்த மூளை காய்ச்சல் அதிகமாக வராது. ஆனால் இந்த மெனிஞ்சோ காக்கல் மூளை காய்ச்சல் வந்துவிட்டால் அந்த குழந்தையை காப்பாற்றுவதுங்கிறது மிக கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் அந்த மெனிஞ்சோ காக்கஸ் பாக்டீரியாவுக்கும் வேக்சின் இருக்கு. ஆனால் அதை நம்ம வெளியில தான் போடணும். அதுவும் 1.5 வயதுக்குள்ளேயே நம்ம முதலாவது டோஸை நம்ம போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்தது 1.5 வயசை தாண்டிட்டீங்கன்னா 2 வயசுலலாம் எதுவுமே ஊசிலாம் கிடையாது. இந்த ஆப்ஷனல் வேக்சின் எல்லாம் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா 5வது வயசுல தான் அதே மாதிரி அங்கே என்னெல்லாம் போடுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆனா அஞ்சாவது வயசுல திருப்பியும் அந்த சிக்கன் பாக்ஸ், அதாவது சின்னமைக்கான பூஸ்டர் டோஸ் போடுவோம், மம்ஸுக்கான மீசல்ஸ் மம்ஸுக்கான பூஸ்டர் டோஸை போடுவோம். அந்த பூஸ்டர் டோஸை ஐந்தாவது வயதில் நாம் போட்டுக்கொள்வோம். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த நேஷனல் ஸ்கெடியூலுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள். எந்தெந்த வியாதிக்கு அதுல போடுவாங்க, எந்தெந்த வியாதிகளுக்கு இங்க போடுவாங்க, எது நம்ம கவர்மெண்ட்ல போடலை எது இங்க போடுறாங்கிறது நான் விரிவாக சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, பெண்களுக்கான முக்கியமான ஒரு விஷயம் வந்து 10வது வயதுல ஒரு வேக்சின் இருக்கு. அது யாருக்கும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கிடையாது. இப்ப நமது கவர்மெண்ட்டே, அதுவும் எஸ்பெஷலி நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து அதை முன்னெடுத்து அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த வேக்சினை போடுறதுக்கான நடவடிக்கைகள்ல இறங்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே அது வர்றதுக்கான அதிக சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைக்கு 10வது வயதில் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் HPV அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, உலகத்திலேயே அதிகமா கருவாய், கர்ப்பப்பை புற்றுநோய், அதாவது செர்விக்கல் கேன்சர், யூட்ரஸ்ல வர கேன்சர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அதிகமா வர புற்றுநோய் உலகத்திலே அதிகமா நம்ம இந்தியர்களை தான் தாக்குது. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா போக வேண்டாம். ஆனா இந்த ஒரு வேக்சின் போடுறதுனால மட்டுமே நம்ம அந்த நமது பெண்களை 60-70% வரை அந்த புற்றுநோய் தாக்காமல் நம்மளால் பார்த்து கொள்ள முடியும். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி பெண்களையும் நம்ம புற்றுநோய் தாக்காம பார்த்து கொள்ள முடியும். அது ஒரு சிம்பிள், இந்த வேக்சினை 2 டோஸ் போட்டாலே நம்ம போதும் 10 வயசுக்கு மேல பெண் குழந்தைகளுக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வெளியில போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா யாருக்கும் அதற்கான விழிப்புணர்வு கிடையாது. இப்ப கவர்மெண்ட்லயே அது வரப்போகுது. ஸோ அதையும் கண்டிப்பா எல்லாரும் மைண்ட்ல வச்சுங்க. சார் கேட்டது போல 10 வயதுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இந்த வேக்சின் கண்டிப்பா போடணும். அந்த DPT இல்லாம பெண் குழந்தைகளுக்கு அவசியம் இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினை போடணும்.
இன்னைக்கு இந்த கருவுற்ற தாய்மார்கள், அப்புறம் மகப்பேறு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள் என்னென்ன, அவை எதுக்காக போடப்படுகின்றன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்போ நீங்க இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா, கருவுற்ற தாய்மார்களுக்கான தடுப்பூசி, அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார், கருவுற்ற தாய்மார்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெண் போய் கருவுற்றுறாங்கன்னு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு TT வேக்சின் போட்டுருவாங்க அந்த அம்மாவுக்கு. அந்த TT வேக்சின் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, அந்த கர்ப்ப காலத்துல அம்மாவுக்காக போடுறது கிடையாது, குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு டெட்டனஸ், அதாவது நியோனேட்டல் டெட்டனஸ்ன்னு சொல்லுவோம், டெட்டனஸ் நியோனேட்டரும், அது பேர் என்னன்னா குழந்தைக்கு வர ரணஜன்னி, அந்த ரணஜன்னி வராமல் பார்த்து கொள்வதற்காக அம்மாவிற்கு 2 டோஸ் TT இன்ஜெக்ஷன் கொடுத்து அம்மாவிற்கு ஆன்டிபாடியை உருவாக்கி அந்த ஆன்டிபாடி தொப்புள் கொடி வழியாக குழந்தையை சென்று குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த TT வராமல், அதாவது டெட்டனஸ் வராமல் பார்த்து கொள்வதற்காக அம்மாவிற்கு அந்த தடுப்பூசியை செலுத்துகிறோம். மற்றபடி கர்ப்ப காலத்தில் அம்மாவிற்காக இவை ஏதேனும் தடுப்பூசி இருக்குதா என்ன அப்படின்லாம் கிடையாது. ஆனா ஒரு பெண் கருவுறதுக்கு முன்னாடியே, அதாவது பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சில வேக்சின் கண்டிப்பா போட்டிருக்கணுங்கிறது இருக்கு விதி. அதுல நான் சொன்ன மாதிரி இந்த சொன்ன ரூபல்லா வேக்சின், MMR சொல்றோம்ல, அந்த ரூபல்லா வேக்சின் கண்டிப்பா ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கணும், கருவுறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த பெண் வந்து கருவுறதுக்கு முன்னாடியோ இல்ல கருவுற்றுக்கிறப்பயோ அந்த ரூபல்லா கிருமியை வந்து தாக்கிடுத்து அப்படின்னா, அந்த பெண்ணால அடுத்தடுத்த பிரெக்னன்சியுமே கேள்விக்குறியாயிடும், மிஸ்கேரேஜஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஒன்ஸ் அந்த ஆன்டிபாடி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கருவுறதே கஷ்டமா போயிடும் அந்த பெண், அந்த பெண்ணுக்கு. அதே மாதிரி அப்படியே கருவுற்றாலுமே அந்த உள்ள வளர்ற அந்த கரு ஒரு நார்மலான ஒரு குழந்தையா இல்லாம அதற்கு அதிகமான பிறவி கோளாரோட பிறக்கும் வாய்ப்பும் உண்டு. அதனால் ரூபல்லா வேக்சின் கண்டிப்பாக போட்டிருக்க வேண்டும் என்பது விதி. நீங்க போனீங்கன்னா ஒரு கோயில்ல கல்யாணம் பண்றோம், ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண போறோம், மேரேஜே ரெஜிஸ்டர் பண்ணோம்னாலே அப்ப அந்த பெண்ணுக்கு ரூபல்லா வேக்சின் சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அது மிக முக்கியமான ஒரு வேக்சினா கருதப்படுகிறது. அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கு வேக்சின்ங்கிறது எதுவும் கிடையாது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த மருந்துகள் தரலாம் தரக்கூடாது என்ற விதிகள் இருக்கின்றவ தவிர அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் வேக்சின் எதுவும் கிடையாது.
ஐயா, இப்ப நம்ம இந்த கொரோனா காலகட்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த 2024-2025 தற்போதைய ஆண்டு காலத்துல கொரோனா மற்றும் சார்ஸ் இது போன்ற நோய்களுக்கு நவீன முறையில தடுப்பூசி முறைகள் இப்ப ஏதாவது நடைமுறையில இருக்காங்க?
இப்ப அனைவருக்குமே மில்லியன் டாலர் போஸ்டிங்ஸ். இப்ப நீங்க 2022 தாண்டினோம், எல்லாருக்குமே கொரோனானாலே அதுக்கான கேள்விகள் நிறைய அவங்க மண்டையில என்ன சுழண்டு கொண்டுதான் இருக்குது. வாட்ஸ்அப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, இன்னமும் அதற்கான பதிவுகள் ஷேர் செய்யப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இன்னும் ஒரு பெரிய மில்லியன் டாலர் கேள்வியாகவே அது இருக்கிறது. ஆனா நம்ம ஒன்னும் புரிஞ்சுக்கணும், கொரோனா அப்படிங்கிறது உலகம் தழாவிய ஒரு பெரிய எண்டமிக் ஆகி அது அப்புறம் தடுப்பூசியால அந்த அந்த வியாதியை நம் வென்றெடுத்து மனித குலத்தை வென்றெடுத்து இப்போ ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்துட்டோம். இருந்தாலும் நம்மளை விட்டு கொரோனா அகன்று சென்று விட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. கொரோனா வைரஸ்ங்கிறது நம்மள மாதிரியே அதா காலங்காலமா நம் கூட இருந்த ஒரு வைரஸ் தான். அது உருமாறி ஒரு வித காரணங்களால் மனிதர்களை தாக்க ஆரம்பித்தப்பதான் நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இப்பயும் நம்மளை தாக்கிக்கிட்டு தான் இருக்கு கொரோனா வைரஸ். வருடம் வருடம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியில் அப்பெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து ஈச் டே, அதாவது ஒரு நாளும் தன்னை உருமாற்றி கொள்ளியதான் வைரஸோட வேலையை. அது பாட்டு அதோட புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை மாத்திக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்மளை சுத்தி அந்த கொரோனா வைரஸ் வந்து இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு வர சளி நார்மலா வந்துட்டு போறது இப்போ நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அதுவும் ஒரு கொரோனாவோட தாக்கமா தான் 3வது 5வது முறை நம்மளுக்கு வந்துட்டு இல்லை 10வது முறை கூட வந்துட்டு போயிருக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஏன் அதுக்கு பெருசா நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ண மாட்டேங்குதுன்னா, கிட்டத்தட்ட 90% உலக ஜனத்தொகையில அனைவருமே கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டார்கள். அதனால கொரோனாவுக்கான பயம் விலகிவிட்டது. ஆனா இனிமேலும் கொரோனாவுக்கு வேக்சின் செலுத்தப்பட வேண்டுமா, படப்படுமா அப்படிங்கிறதுக்கான கேள்வி எல்லாம் இல்ல இனிமேலுக்கு கிடையாது. ஏன்னா அந்த ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட அனைத்து ஜனத்தொகைக்குமே நம்மளுக்கு வந்து அந்த கொரோனா கிருமிக்கான அடிப்படை ஆன்டிபாடிஸ்ங்கிறது உருவாக்கிடுச்சு. நம்மளுக்கு பிறக்க போகும் குழந்தைகளுக்குமே அது டிரான்ஸ்ஃபர் ஆகிதான் இனிமேலுக்கு பிறக்கும். அதனால ஓரளவுக்கு அடிப்படை இம்யூனிட்டி நம்மளுக்கு வந்து கொரோனாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற காரணத்தினால இனிமேலும் கொரோனாவுக்கு வேக்சின் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் யாருக்கும் கிடையாது. அதனாலதான் இனிமேலுக்கு நம்ம கொரோனா வேக்சின் தேவைப்படுமா அப்படின்னா அனைத்து நாடுகளுமே சேர்ந்து இனிமேலுக்கு கொரோனாவுக்கு வேக்சின் தேவையில்லை. ஆனா அந்த கொரோனா வைரஸ் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒருத்தருக்கும் அதான் எங்கேயாவது ஒரு கிருமி தொற்று அதிகமா வரப்போ ஆய்வுகள் நடத்தி அது எவ்வாறு உருமாறுகின்றன, அது நம்ம கையை விட்டு மீறி சென்று கொண்டிருக்கிறதா இல்லை நம் கைக்குள்ளேதான் இருக்கிறதாங்கிறத மட்டும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது தவிர வேக்சின் புதுசா போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஐயா, இப்ப ஒவ்வொரு விதமான தடுப்பூசிகள் அது எந்தெந்த வயதுல போடணும், அதுக்கு என்னென்ன காரணிகள் அப்படிங்கறத பத்திலாம் விளக்கமா சொன்னீங்க. இப்ப ஒரு மனிதன் இது போல ஒவ்வொரு நோய்களுக்கும் பல பல இந்த தடுப்பூசிகளை போட்டுக்கொள்றதுனால, அதிக தடுப்பூசி போடுறதுனாலயும் இந்த தடுப்பூசிகள் உடல்ல ஏதாவது பக்க விளைவுகளையோ ஒரு பாதிப்புகளையோ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
இப்போ நம்ம இதுக்கு ஒரு மருத்துவரா நான் பதில் கூறிடுவேன் கண்டிப்பா. பட் ஆனா ஆல்வேஸ் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல. இப்ப நானே ஒரு மருத்துவர் ஆகாம இருந்திருந்தா தடுப்பூசிக்கு உண்டான புரிதல் எனக்கு எப்படி இப்படி இருந்திருக்குமா இல்ல வேறு மாதிரி இருந்திருக்குமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. கண்டிப்பா வேறு மாதிரிதான் இருந்திருக்கும். பட் ஆனா சாதாரண பொதுமக்களுக்கு நான் சொல்வது என்றால், பக்க விளைவு சைடு எஃபெக்ட்ஸ் என்று எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஒரு பெரியத்தோட இருப்போம். அதுக்கு ஒரு சின்ன கலோக்கியில நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். எந்த நம்ம உலகத்துல எதுக்கு பக்க விளைவுகள் இல்லாம இருக்கு சொல்லுங்களேன். ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம், எத்தனை முறை எடுத்துக்கொள்கிறோம், இதனுடன் அதை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாமா அல்ல அதனுடன் இதை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாமா என்பதை வைத்துதான் பக்க விளைவுகள் நம்ம டிஃபைன் பண்ணலாம் சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லுங்களேன், கீரை உடம்புக்கு நல்லதா இல்லையா? நல்லது தானே? ஆமா, கீரை நல்லதுதான். நான் வந்து ஒரு கப்பு கீரை சாப்பிட்டா நல்லது, அதே கீரை நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கட்டு கீரையை நானே சாப்பிட்டேன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அடுத்த நாள் நான் வந்து டாய்லெட்லேயே தான் உட்காந்துருப்பேன். இப்ப கீரை நல்லதுதான், அப்புறம் நான் ஏன் அடுத்த நாள் நான் டாய்லெட்ல தான் உட்காந்துருந்தேன்? காரணம், எவ்வளவோ எதை எப்படி சாப்பிடுகிறோம் என்பதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு, அதுக்குன்னு ஒரு விதிகள் இருக்கு. அதே மாதிரிதான் தடுப்பூசிகளும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு தடுப்பூசி வந்து எடுத்தோடனே என்னோட தோள்பட்டையில வந்து யாராலுமே சொல்லிவிட முடியாது, இன்ஜெக்ஷனை கொடுத்துட முடியாது. அந்த தடுப்பூசி மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல கட்ட ஆய்வுகள் இருக்கு. விலங்குகள், மனிதர்கள், அதை தாண்டி அந்த மனிதர்கள்ட்ட எத்தனை தடவை ஆய்வு பண்ணிருக்காங்க, அவங்கள ஃபாலோ அப் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 1000 கோடி செலவு பண்ணுவோம் அதுக்கெல்லாம். நீ யோசிச்சு பாருங்களேன், யாராலையுமே அவ்வளவு சீக்கிரம் ஒரு வேக்சினை உருவாக்கிட முடியாது இல்ல. ஒரு ஒரு நாடும் ஏன் வந்து அவ்வளவு யோசிச்சு யோசிச்சு உருவாக்குறாங்கன்னா அதுக்கு அவ்வளவு செலவீனங்கள் இருக்கு, அவ்வளவு விஷயம் பண்ணி தான் சேஃப்டி எல்லாம் பார்த்துதான் கொண்டாடுறாங்க. அப்புறம் ரெண்டாவது நான் சயின்ஸ், இது வந்து நான் அந்த பக்க விளைவுக்கு சொல்லிட்டேன். சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சயின்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தினால நான் வந்து 1000 பேரை காப்பாத்துறேன், ஆனா 1000 பேரை காப்பாத்துறப்போ ஒருத்தன் இறந்து போயிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 999 பேர் பெருசா, அந்த ஒருத்தன் பெருசுன்னா சயின்ஸ் வந்து அந்த 999 பேர் தான் பெருசா எடுத்துக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் வந்து ரோட்ல போனாலும் ஆக்சிடென்ட் ஆகலாம், அதுக்காக நான் ரோட்ல போகாம இருக்க முடியாது சரிங்களா. நம்மளோட சேஃப்டின்னு இருக்கிறது நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரிதான் வேக்சின்லயுமே, வேக்சின்ங்கிறதும் எவால்விங் தான், ஒரு ஒரு கட்டமா நம்ம அது வந்து சேஃப்டியான ஒரு விஷயமா மாத்திக்கிட்டே வரோம். ஆனா பக்க விளைவுகள் வேக்சின் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இல்லைங்கிற அளவுக்கு கூட நீங்க சொல்லலாம். ஆனா நம்ம வந்து ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட சேர்த்து பார்க்கும்போது, இதனாலதான் அது நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சேர்க்கும் பொழுது அந்த பயம் வருது. இப்ப நீங்க கொரோனாவுக்கே வேக்சினே இல்லை, கொரோனாவே வரலன்னு வச்சிங்களேன், கொரோனாக்கு யாருமே வேக்சினே போடாம இருந்திருக்காங்கன்னு வச்சிங்களேன், இப்ப கொரோனாவே வரல நம்ம உலகத்துல, இப்போ யாரும் மாரடைப்புல செத்தா கொரோனாவோட நம்ம அதை கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ கொரோனா வராம இருக்கட்டும், கொரோனாக்கு வேக்சினே போடாம இருக்கட்டும், இப்பயும் மாரடைப்பு யாரும் வராம இருந்திருப்பாங்களா? என்ன கண்டிப்பா மாரடைப்பு வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ வேக்சின் போட்டதுனால அதை இதோட நம்ம சேர்க்கிறோமே தவிர, டைரக்டா கொரோனாவுக்கும் மாரடைப்புக்கும் சம்பந்தம் உண்டா, அந்த வேக்சினுக்கும் கொரோனாவுக்கும் மாரடைப்புக்கும் சம்பந்தம் உண்டா இல்லைன்னா கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு $1,000,000 குவஸ்டின் தான், அதுக்கு யார் வேணா ஆன்சர் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம்னு ஆயிடுச்சே தவிர, சயின்டிபிக்லி ப்ரூவ்டா அண்ணா கிடையாது. பட் ஆனா ஃபேக்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வேக்சின் தான் சிறந்ததுன்னு சொல்லுது. அதுக்கு நான் சில உதாரணங்கள் சொல்லி இந்த குவஸ்டினுக்கான ஆன்சரை முடிச்சிடுறேன். World War II, நீ எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க World War II வந்து எதனால நின்னுச்சு, இப்படி நின்னுச்சா அப்படி நின்னுச்சான்னு. எல்லாருக்கும் வந்து பெரியம்மைன்னு சொல்லுவோம்ல, நம்ம இப்பட்ட நம்மள்ட்ட இருக்கிறது சின்னம்மை, ஆனா பெரியம்மை, பெரியம்மை பேர் என்னன்னா இங்கிலீஷ்ல ஸ்மால் பாக்ஸ். ஸ்மால் பாக்ஸ் வந்து கொத்து கொத்து கொத்தா செத்தாங்க. ஈவன் உங்க தாத்தா பாட்டிட்டெல்லாம் இப்ப போய் கேளுங்க, ஊர் ஊரா ஸ்மால் பாக்ஸ்ல அத்தனை பேர் செத்துட்டு போயிருப்பாங்க. அந்த காலத்துல 1980களில் ஊர் ஊரா எல்லாத்தையும் பிடிச்சி, நம்ம இப்ப நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி போய் 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 பிடிச்சி எல்லாருக்கும் தோல்ல ஊசி போட்டாங்க. போட்டுதான் அந்த ஸ்மால் பாக்ஸ நம்ம உலகத்தை விட்டு எராடிகேட் பண்ணிட்டாங்க 1984லயே. அது எப்படி சாத்தியமாச்சு? இப்பெல்லாம் இப்ப பிறக்கிற குழந்தைலாம் ஸ்மால் பாக்ஸ்னா என்னன்னு கூட அதுக்கு தெரியாது. அது எப்படி சாத்தியமாச்சு? வேக்சினாலதான் சாத்தியமாச்சு. அது மாதிரி எத்தனையோ வியாதிகள், நான் வந்து ஒரு 7-8 வியாதிகளை அடுக்கிக்கிட்டே போக முடியும். எல்லாமே எராடிகேட்டட் ஃப்ரம் அவர் வேர்ல்டு. நம்ம உலகத்தை விட்டே சென்றதுக்கான காரணம் வேக்சின் தான், போலியோ உட்பல. போலியோ இப்ப கடைசியா எராடிகேட் பண்ணனால உங்களுக்கு தெரியுதே தவிர, அதற்கு முன்னாடியே ஒரு 7 முக்கியமான வியாதிகளை இந்த வேக்சின் வந்து எராடிகேட் பண்ணியிருக்கு, போலியோவும் சேர்த்து. அதனால வேக்சின்னால நம்ம உலகத்துக்கும் நம்மளோட மக்களுக்கும் நன்மைகளே அதிகம் வந்திருக்கே தவிர, தீமைகள் வந்ததாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை ஒரு விஞ்ஞானபூர்வமான எந்த ஒரு தகவலோ கிடையாது. அதனால வேக்சினை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். வேக்சின்ங்கிறது ஒரு ஹெல்மெட் மாதிரி, நீங்கள் டெய்லியும் ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா உங்களோட ஆக்சிடெண்ட் ஆகிற சான்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் வந்து டெய்லியும் பக்கத்து வீட்டுக்காரரும் இன்னொரு வீட்டுக்காரரும் ஒரே இடத்துக்கு டெய்லியும் 2-வீலரில் போயிட்டு வராங்கன்னு வச்சிங்களேன், இவர் ஹெல்மெட் போடுறாரு, அவர் போடலை. ஹெல்மெட் போடுறவனும் அதே 5 வருஷமா போயிட்டு வந்து தான் இருக்காரு, ஹெல்மெட் போடாதவனும் அதே 5 வருஷம் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து தான் இருக்காரு. ஸோ இப்போ ஹெல்மெட் போடாதவர் வந்து ஹெல்மெட் போடுறவர்கிட்ட வந்து கிண்டல் பண்ணுறாரு, இப்போ பாத்தியா நீ ஹெல்மெட் போட்டு போயிட்டு இருக்கேன், நானும் போடாமல் தான் போயிட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அடுத்த நாளைக்கே அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, தலையில் அடிபடுது, அவர் உயிரோட இல்லை. இப்போ அவர் ஹெல்மெட் போட்டவர் பார்த்து நேத்தா நகைச்சு பேசியிருப்பாரு. அதனால நம்ம ஹெல்மெட்டும் வேக்சினும் ஒன்னா வச்சுங்க அவசியம். அது வந்து நம்மளுக்கு ஒரு வியாதி, அந்த ஆக்சிடென்ட்டும் வியாதி ஒன்று, எப்போ ஒரு வியாதி நம்ம வந்து தாக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. 50 வயசு வரையும் எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்காது, 51வது வயசுல எனக்கு சிக்கன் பாக்ஸ் வரலாம். அதனால வியாதியை எதிர்பார்க்கணும் ஆக்சிடென்ட் மாதிரியே. எவன் ஹெல்மெட் போடுறானோ அவன் புத்திசாலி, எவன் வேக்சின் போட்டிருக்கானோ அவனும் புத்திசாலி. ஹெல்மெட்டும் வேக்சினும் நீங்கள் ரிலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் அது கிடைச்சிடும்
ஐயா. அதே போல இன்னைக்கு இந்த வெறிநாய்க்கடி அப்படிங்கிறது அங்கங்க பரவலா காணப்படுது. ஒரு சில பேர் நாய்களை வந்து செல்லப்பிராணியா வளர்க்கும் பொழுதே அவங்களுக்கே அந்த வெறுநாய் கடிகள் வந்து கடிச்சிருது அப்படிங்கறத நம்ம நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வெறுநாய் கடிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நடப்பு காலகட்டத்துல மருத்துவ தடுப்பூசி முறைகள் என்னென்ன இருக்குங்க ஐயா?
இது முக்கியமான கேள்வி இந்த தருவாயில. ஏன்னா நாளுக்கு நாள் வெறிநாய்களும் சரி வெறிநாய் கடிகளும் சரி நம்மள சுற்றி நம்ம சமூகத்துல அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு தெருவுல 10 வீடு இருக்குதோ இல்லையோ 10 தெருநாய் இருக்குது. அதை நான் சிரிப்பா ஒரு நகைச்சுவையா சொல்லல, உண்மையும் அதுதான். நாய்களின் எண்ணிக்கை நம்ம அந்த ப்ளூ கிராஸ் வந்து அந்த நாய்களை கொல்லக்கூடாது, முன்னாடி எல்லாம் நாய்களை கொண்டு போய் கொண்டுடுவாங்க, கொல்லக்கூடாது. இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வெறும் காஸ்ட்ரேட், அதாவது நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு மட்டும்தான் பண்ண வேண்டும் என்று அறிவுறுத்திருக்காங்க. ஆனால் அதுபடிதான் நம்ம அரசாங்கமும் அதை மதித்து நாய்களை கட்டுப்படுத்தும் முறை என்னன்னா கொண்டு போய் பிடிச்சி பிடிச்சி அதுக்கு வந்து காஸ்ட்ரேட் பண்ணி கொண்டாந்து திருப்பி அதே இடத்துல விட்டுறாங்க. இருந்தாலும் நாய்களின் எண்ணிக்கை பரவி கொண்டே இருக்கிறது வெகு அதிகமாக. அதாவது ஒரு இப்போ நீங்கள் ஒரு கடந்த 5 ஆண்டுகளிலே தெருநாய்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆயிடுச்சுங்கிறது தான் ஆய்வு சொல்லுது. அப்படிங்கிறப்ப வெறிநாய் கடிகளும் அதிகமாகி கொண்டே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் லாஸ்டாக இப்போ ஒரு வந்த ஒரு ஆய்வின்படி தமிழகத்திலேயே 2வதாக அதிக வெறிநாய் கடி உள்ள ஒரு மாவட்டமாக தஞ்சாவூரில் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு தஞ்சை மாவட்டத்தில் அதிக வெறிநாய் கடிகள். இப்போ நான் வேலை செய்யும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அந்த கேஷுவாலிட்டியில் பாதி வெறிநாய் கடிக்காக தான் ஊசி போட்டுட்டு போறதுக்காக வந்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம சமூகத்துல ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்ப வெறிநாய் கடிக்கு அதாவது ரேபிஸ்ங்கிற ஒரு வியாதி, அதுவும் ஒரு வைரஸ் தான். அந்த ரேபிஸ் வந்து வந்துடுச்சு அப்படின்னு நம்ம உடம்புல நினைச்சிங்களேன், உயிர்களே ரொம்ப குரூயல் டெத் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவனை வந்து எட்டிலேருந்து சாகிறது தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த நோயாளியை கிட்டக்க கூட நம்ம போக முடியாது, கிட்டக்க போகிறதுக்கான வாய்ப்பும் நம்ம ஏற்படுத்திக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் நெருங்கிய சொந்தமா இருந்தாலும் அவரை வந்து ஒரு எட்டிலேருந்து ஒரு அறையில சாகிறத தான் நம்ம பார்க்கணும். இப்ப கூட ஒரு இளைஞர் வந்து அதுக்கு பயந்துகிட்டு சூசைட் பண்ணிட்டாரு, கழுத்தை அறுத்துக்கிட்டுலாம் நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு ஒரு கொடிய வியாதி, ஏன்னா அதுக்கு மருந்து கிடையாது. அப்ப மருந்து இல்லைங்கிறப்போ நம்மள தற்காத்துக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மள ப்ரிவென்ஷன் மட்டும்தான் நம்மளால பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த வேக்சின்னு சொல்றோம். பொதுவாக வீட்டில் வளர்க்குற நாய்கள் கடித்தால் ரேபிஸ் வராதுங்கிறது ஒரு கூற்றுமே பொய் தான். நிறையா பேர் ஈவன் வீட்டில் வளர்க்குற நாய் அந்த நாய்க்குமே ரேபிஸ் வேக்சின் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டும் கடிச்சும் அந்த அம்மாவுக்கு வந்து ரேபிஸ் வந்து செட்டதாக குறிப்புகள் அதுக்கான செய்திகள்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால நாய்க்கடி என்று வந்துவிட்டாலே சான்ஸே எடுக்கக்கூடாது. அந்த என் நாய் லைட்டாக தான் கீறினுச்சு, என் நாய் பல்லு மட்டும்தான் பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் நீங்க எடுத்துக்கவே கூடாது. ஸோ நாய்க்கடியில 3 விதமான கடி சொல்லுவோம். அதாவது கேட்டகரி 1 டாக் பைட், கேட்டகரி 2 டாக் பைட், கேட்டகரி 3னா தான் அதிகமா ரத்தம்லாம் வருது. கேட்டகரி 2னா லைட்டா அப்படி நெகத்தால செராய்க்கிறது, பல் லைட்டா படுறது, அதுவுமே கேட்டகரி 2ல வந்துடும். எல்லாத்துக்குமே நீங்க வேக்சின் போட்டுதான் ஆகணும். எதுக்குமே நீங்க வந்து வேக்சின் வேண்டாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரேபிஸ் வைரஸ் நம்ம உடம்புக்கு வந்துருச்சுன்னா நம்மள்கிட்ட மருந்தே கிடையாது, நம்மளை வந்து காப்பாற்றவே முடியாது. அப்போ 0.01% எனக்கு ரேபிஸ் வரும்னு பயந்தா கூட, நாய்க்கடின்னு தெரிஞ்சா கூட நம்ம போய் வேக்சின் போட்டுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம வந்து அருகாமையில் உள்ள அனைத்து ஜிஹெச்ல அப்டேட் பிஹெச்இஸ்ல எல்லாமே நாய்க்கடிக்கான ஊசி இருக்கு. நாய்க்கடிக்கு எவ்வாறு ஊசி செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கேட்டகரிஸை வச்சுதான். கேட்டகரி 1 and 2 டாக் பைட்ஸ், அதாவது அந்த வெறும் சராய்ப்பு காயங்கள், அது ஈவன் இப்போ நம்ம உடம்புல ஒரு சின்ன காயம் இருக்கு அந்த இடத்துல நாய் வந்து நக்குனா கூட நம்ம வேக்சின் போட்டுக்கணும். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஆல்ரெடி நம்மள்கிட்ட ஒரு பிளேடால கிழிச்சு ஒரு கையில ஒரு காயம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நாய் வந்து அதோட சலைவா அதோட எச்சில வச்சு நக்குதுன்னா அது வழியா கூட நம்மளுக்கு கிருமி உள்ள போயிடும். அதெல்லாம் கேட்டகரி 1ல வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம கேட்டகரி 1 and 2க்கு என்ன பண்ணுவோம்னா வெறும் அந்த சாதாரண நாய்க்கடி ஊசி IDRV சொல்லுவோம், ரேபிஸ் வேக்சின். அது வந்து நம்ம 2 தோள்பட்டையிலையும் வேக்சின் போட்டுக்குவோம். கடித்த நாள் அதாவது 0 டோஸ், அப்புறம் 3வது நாள், அப்புறம் 7வது நாள், அப்புறம் 28வது நாள், அந்த 4 டோஸை நம்ம போட்டுக்க சொல்லுவோம். இது நார்மலா இந்த கேட்டகரி 1 and 2க்கு போடுற வேக்சின். இதே டீப்பா கடிச்சிருச்சு, முதுகு தண்டுவடம் பக்கத்துல கடிச்சிருக்கு, கழுத்துல கடிச்சிருக்கு, முகத்திலேயோ இல்ல தலையிலையோ எங்கேயாவது கடிச்சிருக்கு, அது சின்ன காயமா இருந்தாலும் சரி, ரத்தம் லைட்டா 2 டிராப் வந்திருந்தாலும் சரி, அது எல்லாமே என்ன ஆகும்னா கேட்டகரி 3ல வந்துடும். அந்த மாதிரி கேட்டகரி 3 பைட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த IDRV இல்லாம 0, 3rd day, 7th day, 20th day, அதாவது இந்த 3, 7, 28 நாள் அந்த வேக்சின் போடுறது இல்லாமல் அதன் கூடவே கடித்த 7 நாட்களுக்குள்ள முக்கியமா கடிச்ச உடனே போய் போறது நல்லது, சால சிறந்தது. ஆனா 7 நாளுக்குள்ள கூட நீங்க போட்டுக்கலாம். 7 நாளுக்குள் நீங்க ரிக் அப்படின்னு சொல்லுவோம், ராபிஸ் இம்யூனோகுளோபுலின், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வேக்சின் போட்டா இம்யூனோகுளோபுலின் வருது இல்ல, அதான் ஆன்டிபாடிஸ். அது மாதிரி ரெடிமேடா நம்ம ராபிஸ்க்கு உருவான ஆன்டிபாடிஸே ஊசியாவே இருக்கு, அதை எடுத்து நம்ம உடம்புல ஊசியால் செலுத்துவாங்க. ஏன்னா இந்த ராபிஸ் கிருமி நம்ம உடம்புல வேகமா போய் நம்மளோட மூளையை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக, அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் அதை ரிக்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஈவன் ராபிஸ் ஆன்டிபாடிஸ் வேக்சின்ஸுமே நிறைய வந்திருக்கு, அது வந்து நம்ம வேக்சினை எடுத்துக்கணும், அது வந்து கேட்டகரி 3. இதுக்கு தான் நிறைய பேருக்கு புரிதல் கிடையாது, டீப்பாக கடிச்சிருக்கும், ரத்தம்லாம் வந்திருக்கும், ஆனால் அவங்க வெறும் அந்த சாதாரண ஊசியை போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் அந்த ரிக் RIG சொல்லுவோம், ராபிஸ் இம்யூனோகுளோபின் ஊசியும் கண்டிப்பாக அவங்க போட்டிருக்கணும். ஏன்னா அது போடாமல் நார்மல் ஊசி மட்டும் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ராபிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஐயா, இது வரைக்கும் இன்றைய தேசிய தடுப்பூசி தினத்துல தடுப்பூசி அப்படின்னா என்ன, தடுப்பூசியில் இருக்கக்கூடிய வகைகள், பிரிவுகள், அதனுடைய பயன்களை குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புகளின் நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி, இந்த வாய்ப்பை வழங்கிய பண்புகளுக்கும் பொறுமையாக அனைத்து தகவலையும் கேட்ட பொதுமக்களுக்கும் எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை தடுப்பூசி போடுவதற்கான காரணங்களையும் ஏன் எதற்காக தடுப்பூசி போடுகின்றோம் என்ற கேள்விகளுக்கும் அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் ஜி அரவிந்தன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.